50. வேதபாரகனான ஆசாரியன் செருபாபேல் மற்றும் யோசுவாவின் கீழ் முதல் கூட்டத்தார் எருசலேமிற்கு திரும்பிச் சென்று கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நிறைவேறியிருந்த நிலையில் மேதியா பெர்சியாவின் அரசனானான் அர்தசஸ்டாலாங்கிமேனஸ். தொடர்ச்சியான தெய்வ செயல்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு வேத வரலாற்றில் பேசப்பட்டுள்ளான் இவன். எஸ்ராவும் நெகேமியாவும் வாழ்ந்ததும் பிரயாசப்பட்டதும் இவனுடைய ஆட்சி காலத்தில்தான். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான 3 மற்றும் கடைசி கட்டளையை கிறிஸ்துவுக்கு முன் 457 பிறப்பித்தது இவன்தான். எஸ்ராவின் தலைமையின் கீழ் ஒரு கூட்ட யூதர்கள் திரும்பிச் சென்றதையும் நெகேமியா மற்றும் அவனுடைய கூட்டாளிகளால் எருசலேமின் மதில்கள் கட்டி முடிக்கப்பட்டதையும் எஸ்ரா மற்றும் நெகேமியாவால் ஏற்படுத்தப்பட்ட பெரும் மதப்புரட்சியையும் அவர் ஆட்சி கண்டது. தன் நீண்ட ஆட்சி காலத்தில் தேவ மக்களுக்கு பெரும்பாலும் தயவு காட்டினான். தனக்கு பிரியமான, நம்பிக்கைக்கு பாத்திரமான யூத நண்பர்களாகிய எஸ்ரா மற்றும் நெகேமியாவில் விசேஷித்த ஒரு பணிக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட மனிதர்களை கண்டான். பாபிலோனிலிருந்த யூதர் மத்தியில் வாழ்ந்து வந்த எஸ்ராவின் அனுபவம் தனித்தன்மை பெற்றிருந்தது. அதுதான் ராஜாவாகிய அர்தசஸ்டாவின் கவனத்தை ஈர்த்தது. அந்த ராஜாவோடுதான் பரலோகதேவனின் வல்லமை குறித்தும் யூதர்களை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு செல்வதில் தேவநோக்கம் குறித்தும் பயமின்றி அவன் பேசினான். ஆரோனுடைய குமாரரின் வழியில் பிறந்த எஸ்ரா ஆசாரிய பயிற்சி பெற்றிருந்தான். இதுபோக மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் ஞானிகள், வான சாஸ்திரிகள் மற்றும் மந்திரவாதிகளின் எழுத்துக்களிலும் அவன் தேறினவனாயிருந்தான். ஆனாலும் தன் ஆவிக்குரிய நிலையில் அவன் திருப்தியடையவில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஞானத்திற்காக ஏங்கினான். தேவனோடு முற்றிலும் இசைந்திருக்க நாடினான். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்ரா 7:10. ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்த தேவ மக்களின் வரலாற்றை கருத்தூன்றி படிக்க அது அவனை வழி நடத்தியது. எருசலேம் அழிந்து போக தேவன் அனுமதித்ததற்கும் அவருடைய மக்கள் அஞ்ஞான தேசத்திற்கு சிறைப்பட்டு சென்றதற்கும் காரணமறிய வேதாகமத்தின் வரலாற்று ஆகமங்களையும் கவிதை ஆகமங்களையும் அவன் ஆராய்ந்தான். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது முதல் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவங்களில் அவன் விசேஷித்த கவனம் செலுத்தினான். சீனாய் மலையிலும் வனாந்தரத்தின் நீண்டகால அலைச்சலின் போதும் கொடுக்கப்பட்ட போதனைகளை படித்தான். தேவன் தம் பிள்ளைகளை அணுகின விதம் குறித்து அதிகதிகமாக படித்து சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் பரிசுத்த தன்மையை அறிந்தபோது எஸ்ராவின் உள்ளம் பரவசமடைந்தது. புதிதான முழுமையான மனமாற்றத்தின் அனுபவத்தை பெற்றான். தன்னுடைய வேத அறிவை பயன்படுத்தி தன் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வரும்படி வேத வரலாற்று பதிவுகளை கற்றுத்தேர தீர்மானித்தான். தனக்கு முன்னிருப்பதாகத்தான் கண்ட பணிக்கான மனப்பக்குவத்தை பெற பெரிதும் முயன்றான் எஸ்ரா. இஸ்ரவேலின் ஞானமுள்ள போதகனாகத் திகழ தேவனை ஊக்கமுடன் தேடினான். தன்னுடைய மனதையும் சித்தத்தையும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒப்புக்கொடுக்க கற்றுக்கொண்டதால் மெய்யான பரிசுத்தத்தின் நியதிகள் அவனுடைய வாழ்வில் காணப்பட ஆரம்பித்தன. அது பின்னான நாட்களில் அவனுடைய போதகத்தை நாடின வாலிபர்களிடம் மாத்திரமல்ல, அவனோடு பழகின அனைவரிடமும் சீர்திருத்தத்திற்கு ஏதுவான செல்வாக்கை ஏற்படுத்தியது. ஆசாரியத்துவத்திற்கு கணம் ஏறெடுக்கும்படியும் இஸ்ரவேலுக்கு நன்மையுண்டாகும்படியும் எஸ்ராவை ஒரு கருவியாகத் தெரிந்து கொண்டார் தேவன். ஏனெனில் சிறையிருப்பின் நாட்களில் அதன் மகிமை பெரிதும் மங்கியிருந்தது. கல்வியறிவில் மிகவும் தேறின ஒரு மனிதனாகவும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாகவும் எஸ்ரா மாறியிருந்தார். வசம். இந்த தகுதிகள் மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் அவரை ஒரு தலைசிறந்த மனிதனாக விளங்கப் பண்ணின. பரலோகத்தை ஆளும் நியதிகளை தன்னைச் சுற்றிலுமுள்ளோருக்கு போதித்து தேவனுடைய வாய்க்கருவியாக விளங்கினான் எஸ்ரா. தன்னுடைய மீதமான நாட்களிலெல்லாம், அதாவது மேதிய பெர்சிய ராஜாவின் அரசவையிலும் அல்லது எருசலேமிலும் போதகப் பணியையே முதன்மையாகக் கொண்டிருந்தான். தான் கற்ற சத்தியங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டபோது அவனுடைய பணித்திறன் அதிகரித்தது. பயபக்தியும் உற்சாகமும் கொண்ட மனிதனாக மாறினான். அனுதின வாழ்வை மேம்படுத்தவல்ல வேதாகம சத்தியத்தின் வல்லமையை உலகிற்குச் சொல்லும் தேவனுடைய சாட்சியாக அவன் இருந்தான்.
வேத எழுத்துக்களை பெருக்கவும் பாதுகாக்கவும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்த எஸ்ராவின் வாழ்க்கைப் பணியும் கடும் உழைப்பும் வேதவாக்கியங்களை ஆராய்வதில் ஓர் எழுப்புதலை ஏற்படுத்த வேண்டுமென்ற அவனுடைய முயற்சிகளை நிலைபேறுகொள்ளச் செய்தான். தனக்கு கிடைத்தவரையிலும் பிரமாணத்தின் சகல நகல்களையும் அவன் சேகரித்து அவற்றை நகலெடுத்து விநியோகித்தான். அவ்வாறு பிரதியெடுக்கப்பட்டு அநேகரின் கரங்களில் கிடைத்த அந்த பரிசுத்த வார்த்தை விலைமதிப்பற்ற அறிவை கொடுத்தது. தம் மக்களுக்காக தேவன் வல்லமையாக கிரியை செய்வார் என்பதில் எஸ்ரா வைத்திருந்த விசுவாசம்தான் தேவ வார்த்தையை படிப்பதில் ஓர் எழுப்புதலை உண்டாக்கும்படி எருசலேமிற்கு திரும்பிச் செல்லவும் பரிசுத்த நகரத்தை மீண்டும் கட்டுவதில் தன் சகோதரருக்கு உதவவும் தான் விரும்பினதை அர்தசஷ்டாவிடம் சொல்லவும் அவனை வழிநடத்தியது. தம் மக்களை முற்றுமுடிய பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒருவனாக இஸ்ரவேலின் தேவன் மேல் தனக்கிருந்த பூரண நம்பிக்கையை எஸ்ரா வெளிப்படுத்திய போதுதான் ராஜா மிகவும் அசைக்கப்பட்டான். ஏகோவாவை தொழுது கொள்ளவே இஸ்ரவேலர் எருசலேமிற்குச் செல்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான். எஸ்ராவின் நேர்மையில் ராஜா அதிக நம்பிக்கை வைத்திருந்தான். எனவே அவன் மேல் விசேஷித்த தயவு காட்டினான். அவனுடைய வேண்டுதலுக்குச் செவி கொடுத்தான். ஆலய ஆராதனைகளுக்காக விலையுயர்ந்த வெகுமதிகளை அவனுக்கு வாரி வழங்கினான். மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் சிறப்பு பிரதிநிதியாக அவனை நியமித்தான். தன் இருதயத்தின் நோக்கங்களை நிறைவேற்றும்படி பெரும் அதிகாரங்களை அவனுக்கு கொடுத்தான்.
எருசலேமை திரும்ப எடுப்பித்துக் கட்ட அர்தசஷ்டாலாங்கிமேனஸ் பிறப்பித்த கட்டளையானது 70 வருட சிறையிருப்பு முடிந்த பிறகு போடப்பட்ட கட்டளைகளில் 3வது கட்டளையாக்கும். பரலோக தேவனைப் பற்றி அக்கட்டளைகளில் சொல்லப்பட்டுள்ளதும் எஸ்ராவின் சாதனைகள் மற்றும் தேவனுடைய மீதமான மக்களுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் பற்றி அங்கீகரித்து அதில் பேசப்பட்டுள்ளதும் அதில் குறிப்பிடத்தக்க காரியங்களாகும். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்துத் தேறின வேதபாரகனாகிய ஆசாரியன் பரலோகத்தின் தேவனுடைய உத்தம் வேதபாரகன் என்று எஸ்ராவை குறிப்பிடுகிறான் அர்தசஷ்டா. எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க தன் மந்திரிமார்களோடு ராஜாவும் சேர்ந்து கொண்டான். அதுபோக அதிகமாகிற செலவுக்கான பணத்தை ராஜாவின் கஜானாவிலிருந்து கொடுக்கவும் கட்டளையிட்டான். வசனம் 11:12-15:20. நீ உன் கையிலிருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்து என்று எஸ்ராவிடம் சொன்னான் அர்தசஷ்டா. மேலும் பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன் என்றும் அவன் கட்டளையிட்டான். வசனம் 14:23.
இஸ்ரவேலர் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு அனுமதியளித்து ஆசாரியர்கள் தங்கள் முற்காலச் சம்பிரதாயங்களுக்கும் சிலாக்கியங்களுக்கும் உரியவர்களாவதற்கு ஏற்பாடு செய்தான். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம் என்றான். மேலும் யூத சட்ட ஒழுங்கின்படி மக்களை நீதியாக நியாயந்தீர்க்க அதிகாரிகளை நியமிக்கவும் ஏற்பாடு செய்தான். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவன் எவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்குப் புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும்
தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படக் கடவன் என்று கட்டளையிட்டான். எஸ்ரா 7:24-26 வரை.
மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் எருசலேமுக்குப் போக மனப்பூர்வமாயிருந்த இஸ்ரவேலர் மக்கள் அனைவரையும், ஆசாரியரையும் லேவியரையும் திரும்ப அனுப்பி வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு அர்தசஷ்டாவிடம் வலியுறுத்தினான் எஸ்ரா. ஏனெனில் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேலிருந்தது. எஸ்ரா 7:13-9.
தங்கள் உடைமைகளோடு தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்வதற்கான தருணம் அங்கு சிதறுண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு மீண்டுமாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தமும் அதுவே. தேவன் தம் மக்களை குறித்துக் கொண்டிருந்த நோக்கங்களை எஸ்ராவோடு இணைந்து ஆராய்ந்தவர்களுக்கு அந்த கட்டளை மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகாபிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்கப் பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் என்றான் எஸ்ரா. வசனங்கள் 27-28.
அர்தசஷ்டாவால் பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளையில் தேவசெயல் வெளிப்பட்டது. இதைக் கண்டுணர்ந்த சிலர் மிகவும் வாய்ப்பான அந்தச் சூழ்நிலையில் தாங்கள் திரும்பிச் செல்லக் கிடைத்த சிலாக்கியத்தை தங்களுக்குச் சாதகமாக்கிக் கொண்டனர். அவர்கள் எந்த இடத்தில் ஒன்று கூட வேண்டுமென அறிவிக்கப்பட்டது, எருசலேமிற்குச் செல்ல வாஞ்சித்தவர்கள் தங்கள் நீண்ட தூரப் பயணத்திற்காக குறிக்கப்பட்டிருந்த நாளில் அங்கு கூடினார்கள். இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம் என்கிறான் எஸ்ரா.
எஸ்ரா 8:15. ஏராளமானவர்கள் எருசலேமிற்கு திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தான் எஸ்ரா. ஆனால் அவன் வருத்தப்படும் வகையில் அந்த அழைப்புக்கு இணங்கினவர்கள் வெகு சிலராயிருந்தனர். வீடுகளையும் நிலங்களையும் பெற்றிருந்த அநேகர் தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு எருசலேமுக்கு வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்கள் சொகுசையும் சுகத்தையும் விரும்பினார்கள். அங்கேயே தங்குவதில் திருப்தி கண்டனர். விசுவாசத்தோடு கிளம்பிச் சென்றவர்களுடன் தங்களையும் இணைத்துக் கொள்ளத் தெரிந்து கொண்ட மற்றவர்களுக்கு அவர்களின் செயல் ஒரு தடையாக விளங்கியது.
கூடி நின்ற கூட்டத்தாரை பார்த்தபோது லேவி புத்திரரில் ஒருவர் கூட அங்கு இல்லாததைக் கண்டு எஸ்ரா ஆச்சரியமடைந்தான். ஆலயத்தின் பரிசுத்த சேவைக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருந்த கோத்தரத்தார் எங்கே? அழைக்கப்பட்டபோது தேவனுடைய பக்கத்தில் நின்றவர் யார்? அந்த அழைப்புக்கு லேவியர்கள்தாம் முதலில் செவி கொடுத்திருக்க வேண்டும். சிறையிருப்பின் போதும் அதன் பிறகும் அநேக சிலாக்கியங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. சிறையிருப்பிலிருந்த தங்கள் சகோதரரின் ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த முழுச் சுதந்திரத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அங்கு தேவாலயங்கள் கட்டப்பட்டன. அதில் ஆசாரியர்கள் தேவனுக்கு ஆராதனை நடத்தி மக்களுக்கும் போதித்தார்கள். யூத விசுவாசத்தில் மிக முக்கியமான ஓய்வு நாளை கைக்கொள்ளவும் புனிதச் சடங்குகளை நிறைவேற்றவும் தாராளமாக அனுமதி கிடைத்தது. ஆனால் சிறையிருப்பு முடிவுக்கு வந்து அநேக வருடங்கள் கடந்ததும் நிலைமை மாறியது. இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்கள் மேல் அநேக பொறுப்புகளைச் சுமக்க வேண்டியிருந்தது. எருசலேமின் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தது. அதன் ஆராதனை முறைமைகளைக் கவனிக்க அநேக ஆசாரியர்கள் தேவைப்பட்டார்கள். தேவஜனங்களுக்கு போதகம் பண்ண அநேகர் தேவைப்பட்டார்கள். அதுபோக பாபிலோனிலேயே தங்கியிருந்த யூதர்களின் மத உரிமை நசுக்கப்படுவதற்கான ஆபத்தும் இருந்தது. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் எஸ்தர் மற்றும் முர்தகாய் காலத்தில் சமீபத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவத்தின் மூலமாகவும் மேதியா பெர்சியாவிலிருந்த யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பிச் செல்லுமாறு தெளிவாக எச்சரிக்கப்பட்டனர். புறஜாதியாரின் செல்வாக்குகளுக்கு மத்தியில் அதற்கு மேலும் தங்கியிருப்பது அவர்களுக்கு ஆபத்தாகும் காலம் வந்திருந்தது. இப்படியாக நிலைமை மாறினதை கருத்தில் கொண்டு அங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டளையில் எருசலேமிற்கு திரும்பிச் செல்ல ஒரு விசேஷித்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததை ஆசாரியர்கள் விரைவிலேயே கண்டுணர்ந்திருக்க வேண்டும்.
அவர்கள் திரும்பிச் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தியதில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் தங்களுக்கு இயன்றதை விட அதிகமானதை செய்திருந்தார்கள். ஏராளமான வழிவகைகளை அவர்கள் உண்டு பண்ணியிருக்க, ஆட்களெங்கே? லேவி புத்திரர் தங்கள் சகோதரருடன் சேர்ந்து செல்ல தீர்மானித்திருந்தால் மற்றவர்களும் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றும்படி மற்றவர்களை வழிநடத்தியிருக்கலாம். ஆனால் அதில் அவர்கள் தோற்றுப்போனார்கள். தேவன் தம் மக்களை குறித்துக் கொண்டிருந்த நோக்கத்தில் பாபிலோனின் இஸ்ரவேலரிடம் காணப்பட்ட அலட்சிய மனநிலையானது அவர்களின் புதிரான போக்கையும் வருத்தகரமான நிலையையும் வெளிப்படுத்தியது. தன்னுடன் இருந்தவர்களோடு வந்து சேருமாறு லேவியருக்கு மீண்டும் ஓர் அழைப்பனுப்பி வேண்டிக் கொண்டான் எஸ்ரா. அதற்கு அவர்கள் உடனே செவிகொடுக்க வலியுறுத்தும்படி தன் வேண்டுகோள் கடிதத்தோடு தலைவரிலும் புத்திமான்களிலும் அநேகரை அனுப்பி வைத்தான். எஸ்ரா 7:8-8:16. பயணத்திற்கு ஆயத்தமாயிருந்தோர் எஸ்ராவோடு தங்கியிருந்த வேளையில் இந்த உண்மை ஊழியர்கள் தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை அழைத்து வரும்படி வேகமாக திரும்பிச் சென்றனர். எஸ்ரா 8:17. அந்த வேண்டுகோளுக்கு மக்கள் செவி கொடுத்தனர். பின்தங்கியிருந்த சிலர் தாங்களும் எருசலேமிற்குச் செல்ல இறுதியாக தீர்மானித்தனர். மொத்தத்தில் ஆசாரியர்கள் 40 பேரும் நிதனீமியரில் 220 பேரும் எஸ்ராவோடு இணைந்தனர். எஸ்ரா இவர்களை ஞானமுள்ள பணிவிடைக்காரர்களாகவும் நல்ல போதகர்களாகவும் ஏற்படுத்த ஏதுவானவர்களாயிருந்தார்கள். இப்பொழுது அனைவரும் புறப்படத் தயாரானார்கள். பல மாதங்களாகக் கூடிய ஒரு நெடிய பயணத்திற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆலயத்திற்கும் அதன் ஆராதனை பணிக்கும் தேவையான பெரும் பொக்கிஷம் போக தங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் தங்களோடு கூட்டிச் சென்றனர். தன்னையும் தன் கூட்டத்தாரையும் கொள்ளையிட்டு அழிக்க வழியில் எதிரிகள் ஆயத்தமாயிருந்ததை எஸ்ரா அறிந்திருந்தார். ஆனாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக ஆயுதமேந்திய படை எதையும் ராஜாவிடம் அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார்மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார்மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்குச் சொல்லியிருந்தோம் என்று அதற்கு விளக்கமளித்தான். வசனம் 22. இந்த காரியத்தில் யூதரல்லாதோருக்கு முன்பாக தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஒரு தருணம் கிடைத்ததை எஸ்ராவும் அவனுடைய கூட்டாளிகளும் கண்டனர். தங்களை வழிநடத்தும் தேவன் மேல் முழு விசுவாசத்தை இஸ்ரவேலர் இப்போது வெளிப்படுத்துவதால் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையில் அவர்களின் விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாயிருந்தது. ஆகவே அவர் மேல் முற்றிலும் நம்பிக்கை வைக்க அவர்கள் தீர்மானித்தனர். படைவீரர்களின் காவலை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. தேவனுக்கு மாத்திரமே சொந்தமான மகிமையை மனித பலத்திற்கு உரியதாக கருதக்கூடும் வாய்ப்பு எதையும் யூதரல்லாதோருக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. தேவனுடைய மக்களாக தாங்கள் அவரை மனமாறச் சார்ந்திருந்ததில் யூதரல்லாத தங்கள் நண்பர்களின் மனதில் எவ்வித சந்தேகத்தையும் உண்டு பண்ண அவர்கள் வாய்ப்பளிக்கவில்லை. செல்வத்தினாலோ அதிகாரத்தினாலோ தேவனை அறியாத மனிதர்களின் செல்வாக்கினாலோ அல்ல, தேவதயவினால்தான் பலனடைய முடியும். தேவனுடைய பிரமாணத்தை தங்களுக்கு முன்பாக காத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய கடினமாக முயல்வதினால் மாத்திரமே அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். ஆசீர்வதிக்கும் பேவகரத்தால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவசியமான இந்த நிபந்தனைகளை அறிந்தவர்களாய் தாங்கள் புறப்படுவதற்கு சற்று முன்பு எஸ்ராவாலும் விசுவாச உள்ளங்களான அவனுடைய கூட்டாளிகளாலும் ஏறெடுக்கப்பட்ட ஆராதனையில் எப்போதையும் விட மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த அனுபவம் பற்றி, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி எண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்றான் எஸ்ரா. வசனங்கள் 21-23. ஆனாலும் விவேகத்தோடும் முன்னறிவோடும் நடந்து கொள் வதால் தேவ ஆசீர்வாதம் கிடைக்காமல் போவதில்லை.
பொக்கிஷங்களை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம் பகத்தன்மையும் மெய்ப்பற்றும் உள்ளவர்களாய் விளங்கின் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேரை பிரித்தெடுத்த எஸ்ரா, ராஜாவும் அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவனுடைய பிரபுக்களும் அங்கேயிருந்த சகல இஸ்ரவேலரும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்துக் கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் மிறுத்து கொடுத்தான். எஸ்ரா 8:25. தங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுந்த பொக்கிஷத்தில் விழிப்புள்ள உக்கிரானக்காரர்களாகச் செயல்படும்படி அவர்களுக்கு விசேஷ கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமிலிருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கு மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்றான் எஸ்ரா. வசனங்கள் 24, 25, 28, 29.
தேவனுக்குரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து எடுத்துச் செல்ல எஸ்ரா எடுத்துக்கொண்ட அக்கறையானது மிகவும் சிந்திக்கத் தூண்டும் ஒரு பாடத்தை போதிக்கிறது. நம்பிக்கைக்கு பாத்திரவான்களென விளங்கினவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட பொறுப்பு குறித்து அவர்கள் தெளிவாக போதிக்கப்பட்டார்கள். தேவனுக்குரிய பொருட்களுக்கு பொருளாளர்களாக பணியாற்ற உண்மையுள்ள அதிகாரிகளை நியமித்ததில் தேவ பணியின் காரியங்களில் ஒழுங்கும் கிரமமும் இருக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் எஸ்ரா உணர்ந்தான். இஸ்ரவேலர் ஆற்றோரமாக தங்கியிருந்த சில நாட்களில் அவர்களின் நீண்ட பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. நாங்கள் எருசலேமுக்குப் போக முதலாம் மாதம் 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ரே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்றான். வசனம் 31. 4 காலம் அவர்கள் பயணம் செய்தார்கள். எஸ்ராவோடு கூடச் சென்ற அநேகமாயிரம் பேரான கூட்டத்தார் பெண்களும் சிறுவர்களும் உட்பட மெதுவாகவே பயணப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டனர். அவர்கள் அவர்களுக்கு ஊறு விளைவிக்காதவாறு அவர்களின் சத்துருக்கள் தடுக்கப்பட்டனர். பயணம் வெற்றிகரமாக நிறைவேறியது. 5 முதலாம் நாளிலே அர்தசஷ்டாவின் 7 வருடத்தில் அவர்கள் எருசலேமை அடைந்தார்கள்.